அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று உலக பை தினத்தை முன்னிட்டு நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சென்னை பை கணித மன்றம், டிஜி வைஷ்ணவ கல்லூரி நிறுவனர் மற்றும் கணிதத்துறையின் இணை பேராசிரியர் முனைவர் ஆர் சிவராமன் அவர்கள் கணித மாறிலி பை வரலாறும் பயன்பாடுகளும் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பை தினத்துல நம்மளுடைய பேராசிரியர் ஐயா அவர்களை நேர்காணல் செய்ய இருக்கிறோம். முதல்ல ஐயா, உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்மளுடைய புதுகை பண்புடைய நேயர்களுக்காக செஞ்சுக்கோங்க ஐயா.
என் பெயர் இரா சிவராமன். நான் இங்க சென்னையில் இருக்கக்கூடிய துவாரகாதாஸ் கோவர்தன் தாஸ் வைணவ கல்லூரி அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கலைக்கல்லூரியில இணை பேராசிரியராக கடந்த 26 வருடங்களை பணிபுரிந்துட்டு இருக்கேன். எனக்கு வாழ்க்கையில் லட்சியம், அதாவது பாடம் நடத்துறதை தவிர ஒரு ஆசிரியராக பாடம் நடத்த வேண்டிய முதற்கண் கடமை. அது தவிர கணித பரப்புதல், முக்கியமாக இளைய மாணவர்கள் இல்ல கணிதம் மேல அச்சம் இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான பதட்டம் இருக்கு, படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கு. சோ அதை நீக்கிறதுக்கு உள்ள வழிகளை மேற்கொண்டு பண்ணணும் அப்படிங்கறது சின்ன வயசுல இருந்தே பண்ணிட்டு இருக்கேன். அதன் முன்னிட்டு பை கணித மன்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை 2007 என்னுடைய மாணவர்களின் நண்பர்கள் துணையோடு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அதை நாங்க இயங்கிட்டு இருக்கோம். அதன் பேர்ல நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய செயல்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் என்னுடைய சுருக்கம்
சார். இப்ப பை தினத்தை நம்ம கடைபிடிக்கிறோம். முதல்ல பை அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார்.
பை அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொன்னா ஒரு நம்பர் தான். இப்ப எப்படி நீங்க 1, 2, 3 பாக்குறீங்களோ அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு எண் தான். அதை தவிர என்ன தவிர பைக்கு ஒரு வெளிப்படையா பார்த்தா ஒண்ணு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது, அதுல உள்ள மறை செய்தி எதுவும் இல்லை. ஆனா என்ன அப்படின்னா அந்த பைக்கு ஏன் அது ரொம்ப சிறப்பான இல்ல ஸ்பெஷலா பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பையுடைய இலக்கங்கள் பாத்தீங்கன்னா இப்ப 3 தான். அதுல 2.9 சொல்ல முடியாது, 3.1 சொல்ல முடியாது. அது 3 எண்ணிக்கையை தான் குறிக்கும். ஆனா பை அப்படிங்கறத மாதிரி சில எண்கள்லாம் இருக்கு. அது எப்படின்னா நீங்க உண்மையான மதிப்பு என்னன்னு தெரியும். இன்னைக்கும் அது நம்ம தேடிக்கிட்டேதான் இருக்கும், இன்னும் முழுமையா நமக்கு தெரியாது. இப்ப 3.14415 9 2 6 அப்படின்னு போயிட்டே இருக்கும். பையோட இலக்கங்கள் வந்து முடிவற்ற தசம இலக்கங்களை கொண்டு இருக்கும். அதனால அந்த மாதிரி எண்கள் வந்து கணிதத்துல ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா நம்ம பாக்குறோம். அதாவது நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா இந்த மாதிரி எண்களை விகிதமுறா எண்கள் அப்படின்னு, இர்ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம்.
இப்ப பை அப்படின்னா அதனுடைய சிறப்புகள், குறிப்பா பையினுடைய மதிப்பு என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
பையுடைய மதிப்பு, அதை நான் இப்பதான் சொன்னேன் உங்களுக்கு, அது வந்து அதோட தசம இலக்கங்கள் போயிட்டே இருக்கும், முடிவே இருக்காது. அதாவது குறிப்பிட்ட இதுல இப்ப நீங்க ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன் உங்களுக்கு. 5/4 அப்படின்னு எடுத்தீங்கன்னா 1.25 அதோட முடிஞ்சிடும், அதுக்கு மேல அதுக்கு இருக்காது. 2.25 ஸ்டாப் ஆயிடும், முடிவடைஞ்சிடும். அது மாதிரி நிறைய எண்கள் நீங்க எப்போ எழுதுறீங்களோ அது ஒரு குறிப்பிட்ட இலக்கம் வரைக்கும் போயிட்டு முடிவடைஞ்சிரும். ஆனா பை மாதிரி எண்கள் வந்து பாத்தீங்கன்னா முடிவே இருக்காது. நான் சொன்ன மாதிரி 3.14415 9 2 6 5 3 5 இந்த மாதிரி தொடர்ச்சியா அதோடைய இலக்கங்கள், தசம இலக்கங்கள், டெசிமல் பிளேசஸ் வந்து போயிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்காது, அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ நிறைய விகிதமுறா எண்கள் இருக்கு. இப்போ 2 வர்க்கம் மூலம் 3 வர்க்கம் மூலம் 2 3 இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூட தசம இலக்கங்கள் போயிட்டே தான் இருக்கும். ஆனா என்ன ஆகுனா ஒரு அடிப்படையான ஒரு பேட்டர்ன் கிடைக்கும் நம்மளுக்கு. அதாவது குறிப்பிட்ட நிலைக்கு அப்புறமா அந்த தசம இலக்கங்கள் திருப்பி திருப்பி நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும், ரிப்பீட் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு அதை புரிஞ்சுக்கலாம். ஆனா பையை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்காது, அதாவது ரிப்பீட்டும் ஆகாது, தசம இலக்கங்கள் முடிவு வரவும் செய்யாது. அதனால நெக்ஸ்ட் என்ன வருங்கிறது நமக்கு தெரியாது. நீங்க வந்து அது ஆராய்ச்சி பண்ணாமையோ இல்லை ஏதாவது ஸ்பெஷலா யோசிக்காம அடுத்த இலக்கம் இப்போ 50 தசம இலக்கங்கள் வரைக்கும் பை மதிப்பு தெரிஞ்சு 51 என்னங்கிறது நீங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சாதான் தெரியுமே தவிர டக்குன்னு நம்ம யூகிச்சு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு அடிப்படையான வடிவமைப்பு அதுக்கு கிடையாது. அதனால பையோட கணக்கீடு ரொம்ப சவாலாக தான் இருந்திருக்கு. ஆதி காலத்துலேருந்தே பை தேவைப்பட்டிருக்காது, அதோடைய சிறப்பு. நீங்கள் சிறப்புன்னு கேட்கும்போது சாதாரணமாக நம்பர்கள் 1, 2, 3 இந்த மாதிரி எண்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண பொருட்களின் அளவுக்கு தான் நம்ம குறிப்பிடும். இப்போ எங்கிட்ட 2 பழம் இருக்கு, 3 சைக்கிள் வச்சுருக்கேன், 4 கார் வச்சுருக்கேன், அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை குறிக்கிறதுக்கு அந்த முழு எண்களை நம்ம பயன்படுத்துவோம். இல்லைங்களா. இப்போ நாலு பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா பையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அது தசம இலக்கங்கள் போயிட்டே இருக்கனால அதுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, பழைய காலத்துல எகிப்தியர்களோ இல்லை அவங்களுக்கும் முன்னாடி இருந்த குடியினர்லாம் வந்து பையை பயன்படுத்திருக்காங்க. எப்படி அப்படின்னு கேட்டாக்க, இப்போ அவங்க பிரமிட் எல்லாம் கட்டும் போது அதோடைய அந்த மேற்பரப்பு சர்ஃபேஸ் ஏரியா அப்புறம் வால்யூம் எல்லாத்துலேயுமே வந்துடும். பையோட சிறப்பு எங்கே அப்படின்னா, நீங்கள் வட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வட்டத்தோட பரப்பில் பை ஆர் ஸ்கொயர் பை வந்துடும். அந்த மாதிரி சுற்றளவு பார்த்தீங்கன்னா 2πr பை வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு எந்த ஒரு பொருள் முக்காவாசி பொருள் எடுக்கும்போது இயற்கையில எல்லாமே வட்டம் சார்ந்தா இருக்கும். எப்பெல்லாம் வட்டம் வருதோ இல்லை வட்ட சர்க்கம்பரன்ஸ் உங்களுக்கு சுற்றளவு கிடைக்குதோ அங்கெல்லாம் பை இல்லாமல் பண்ண முடியாது. இதை முன்னிட்டு தான் நான் கூட ஒரு கட்டுரைகள் எழுதியிருப்பேன், பையை பற்றி எழுதும்போது பை இல்லாமல் புவி இல்லை அப்படிங்கிற மாதிரி தலைப்புல நான் எழுதியிருப்பேன். உண்மையை சொல்ல போனால் புவியில் இருக்கக்கூடிய நிறைய செய்திகள் பையை சார்ந்துதான் இருக்கு. அப்போ இப்போ உதாரணத்துக்கு இதில் என்ன ஆச்சரியம்னா, சில சமயங்களில் இப்போ சமீப கண்டுபிடிப்பு என்ன, ஒரு 2-3 நூற்றாண்டுக்கு முன்னாடின்னா இந்த உலக அளவில் சராசரி பாப்புலேஷன் அதாவது மக்கள் தொகை எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட ஊர்லேயோ இல்லை குறிப்பிட்ட கண்டத்திலேயோ இல்லை குறிப்பிட்ட நாட்டிலேயோ சராசரி மக்கள் தொகை எவ்வளோ இருக்கணும் இந்த வருடத்துலேருந்து குறிப்பிட்ட வருடம் வரைக்கும் இல்லை கடந்த நூற்றாண்டுகளில் எவ்வளோ இப்போ அடுத்த நூற்றாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சராசரி மதிப்பெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுல பை வந்துருது அந்த ஃபார்முலால. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் மக்கள் தொகைக்கும் பை கணக்கீடுக்கும் என்ன சம்பந்தம். நிறைய விஷயங்கள்ல இப்ப நம்ம வந்து வட்டி கணக்கு போடுறோம், இந்த இவங்க இவ்வளவு தூரம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற கணக்கீடுலயும் பை வரும். பை அப்புறம் இ அதாவது மடக்கை அடிமானம் இதெல்லாம் வந்து எதிர்பாராத இடங்கள்ல நம்ம லைஃப்ல நிறைய நேரங்கள்ல வர்றதுதான் அந்த எண்களுடைய சிறப்பா நம்ம பார்க்கணும்.
பை மற்றும் அது சார்ந்த மதிப்பீடுகள் என்னென்ன துறைகள்ல பயன்படுத்தப்படுது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
பை வந்து பாத்தீங்கன்னா நிறைய அறிவியல் பயன்பாடுல குறிப்பிட்டு சொல்ல போனாக்க, நான் சொன்னவே பண்டைய காலத்துல பைய வந்து கட்டிட தொழிலுக்கு பயன்படுத்தினாங்க. ஏன்னா வட்ட அளவுல சுற்றளவு கொண்ட ஒரு சவுர் மதில் சுவரை எழுப்பணும்னா அதுக்கு சுற்றளவுல பை தேவைப்படும். அந்த மாதிரி ஒரு கூங்கோபுரம் அதாவது பிரமிட் மாதிரி ஒரு பெரிய கட்டடங்கள் தேவைப்பட்டா அதுல உள்கட்டமைப்புக்கு பையோட வேல்யூ இருந்தாதான் எவ்வளவு அளவுக்கு உயரத்துக்கு இந்த இதுக்கு சாய் சதுரம் இருக்கணும், சாய் ஸ்லாண்டிங் சைடு எப்படி இருக்கணும் இதெல்லாம் கரெக்டா இருந்தாதான் அது நிலையா நிற்கும். இன்னைக்கும் அந்த கிசா பிரமிட் வந்து நிலையா நிக்கிறதுக்கு அந்த கட்டுமான தொழில்நுட்பம் ஒரு காரணமா இருந்தா கூட அந்த கட்டுமானத்துக்கு அளவு கொடுத்தது கணிதம். அதுல பெரிய கணிதம் இருக்கு. வாய்ப்பு இருந்தா அதை கூட நான் கூட என்னுடைய சில விரிவுரையில அதை பத்தி நான் சொல்லியிருக்கேன். அதுல பை மறைமுகமா உள்ளடங்கி இருக்கு பிரமிடுடைய அநேகமா எல்லா பிரமிட்லயும் அந்த இது இருக்கு. இது பண்டைய காலத்துல. இப்ப தற்காலத்துல எப்படி பையை பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குவாண்டம் அறிவியல்ல அது பயன்படுத்துவோம், நான் மக்கள் தொகை கணக்கீடு, அப்புறம் வந்து இன்சூரன்ஸ்ல பை வரும், நிறைய விஷயங்கள் அதாவது கணிதத்துல இந்த நம்ம வருமான வரியில இந்த இது இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய பண பரிவர்த்தனை சார்ந்த துறைக்கு பேரு ஃபினான்ஷியல் மேத்தமேட்டிக்ஸ். ஃபினான்ஷியல் மேத்தமேட்டிக்ஸ்ல பை இல்லாம நம்ம நிறைய விஷயங்கள் செய்ய முடியாது. இன்னைக்கு உலக அளவுல பிரசித்தி பெற்ற நிறைய கணித சூத்திரங்கள்ல ஏதோ ஒரு இடத்துல பை வரதான் செய்யும். சோ அதை நீங்க தவிர்க்கவே முடியாது. அதனால பையுடைய மதிப்பு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாசாலேயோ இல்லை ரஷ்யன் ஸ்பேஸ் ஏஜென்சிலேயோ இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரோ அந்த மாதிரி வான்வெளி கழகங்களில் பார்த்தீங்கன்னா பையோட வேல்யூ ரொம்ப தேவைப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அனுப்பக்கூடிய இந்த செயற்கைக்கோள்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தணும். ஒரு குறிப்பிட்ட உயரம் சென்ற உடனே அந்த ஆர்பிட்டில் அது சுற்றிட்டு இருக்கணும். அப்படி சுற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது கிட்டக்கு போகும். நம்ம எங்கே அனுப்புகிறோமோ அது நிலவுனா நிலவுக்கு போகும், செவ்வாய் கிரகம்னா செவ்வாய் கிரகத்துக்கு போகும். அப்போ அந்த குறிப்பிட்ட இடத்துல அது போய் நிலைநிறுத்தி தான் அது பண்ணுவாங்க. அதுலேயும் அந்த மெயின் இது அப்படியே தான் சுற்றிட்டு இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன ரேஞ்சர் தான் வந்து கீழே போயிட்டு அந்த தேவையான ஆய்வுகளை முடிச்சு திருப்பி வரும். ஸோ இதுதான் வந்து அப்போ அந்த சுற்றுவாத பாதையில் இன்னைக்கு எல்லா செயற்கை கோள்களும் சுற்றி நம்ம பூமியை படம் எடுத்து நம்ம தட்பவெப்ப நிலைகளையோ இல்லை சுற்றுச்சூழலையோ நமக்கு தேவையான தரவுகளை கொடுக்கறதுக்கு அந்த பாதையை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, எந்த இடத்துல போய் நிறுத்தணும்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அங்கே பை தேவைப்படும். ஏன்னா எல்லா சுற்றுவாத பாதையும் ஒன்று ஆல்மோஸ்ட் சர்க்கிளா இருக்கும், அதாவது பாத்தீங்கன்னா நீள்வட்ட பாதையா இருக்கும், எலிப்ஸா இருக்கும். அந்த எலிப்ஸ்ன்னு வரும்போது அதுடைய பரப்புலையோ இல்ல கன அளவுலையோ கண்டிப்பா பை வந்துடும். அது மட்டும் இல்லாம நீங்க கணக்கிடக்கூடிய தொலைவுகள், தொலைவு இங்கிருந்து எவ்வளவு தொலைவுல போய் நிலைநிறுத்தணும், எந்த பொசிஷன்ல போய் நிறுத்தணும், இதுக்கு இதுல மெக்கானிக்ஸ் தேவைப்படும் உங்களுக்கு, அதாவது இயக்கவியல் தேவைப்படும். இந்த மாதிரி கணித கோட்பாடுகளோ இல்ல பையோ இல்லாம எந்த ஒரு செயற்கைக்கோளையும் நிலைநிறுத்த முடியாது, எந்த ஒரு விண்வெளி ஆராய்ச்சியும் பண்ண முடியாது. இன்னைக்கு துல்லியமா இருக்கணும், பை இல்லாம கூட பண்ணலாம். நீங்க கேட்கலாம் பை இதுக்கெல்லாம் இப்ப தெரிஞ்சாகணுமான்னு, பை இல்லாம கூட செயற்கைக்கோளை விடலாம், ஆனா துல்லியமா இருக்காது. துல்லியமா இல்லைன்னா அதோடைய வாழ்நாள் சுற்றுவட்ட பாதையில கொஞ்ச நாள் தான் இயங்கும், நம்ம செலவினம் எல்லாம் அதிகமாயிடும், அப்ப நம்ம அனுப்பி பிரயோஜனம் இல்லாம. அப்ப நம்ம கொடுக்கற நம்ம பண்றக்கூடிய செலவுக்கு அதிகபட்ச உழைப்பு தேவை, அதிக நாட்கள் அது உழைக்கணும் அப்படின்னா துல்லியம் தேவை. அந்த துல்லியத்தை எதை கொடுக்கணும்னா பை தான் கொடுக்கும். அதனால பையுடைய மதிப்போல கணக்கிடும் நமக்கு அதிகமா தெரிய தெரிய நம்மளுக்கு லாபம் அதிகம்.
ஐயா, இப்ப கணிதத்துல எத்தனை சூத்திரங்கள் இருந்தாலும் இந்த கணித சூத்திரங்கள்ல பை அப்படிங்கிறதுக்கு கொடுக்கப்படக்கூடிய மதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா எல்லா சூத்திரங்களையும் விட இந்த பை அப்படிங்கிற ஒரு குறியீட்டுக்காகத்தான் நம்ம ஒரு சிறப்பு தினமே கடைபிடிக்கிறோம். அந்த அளவுக்கு இந்த பை ஒரு முக்கியத்துவம், ஒரு மதிப்பு பெறுறதுக்கு என்ன சிறப்பு காரணம் அதை பத்தி?
சார், அதுதான் நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதுதான் காரணம். என்னன்னா மற்ற எண்களை விட பை வந்து நம்ம எதிர்பாராத வாழ்க்கை செய்திகள் அதிக இடங்கள்ல பிரதிபலிக்குது. நம்ம சற்றுமே எதிர்பார்க்க மாட்டோம் ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அதுல கடைசியில விட நமக்கே தெரியாம பை வந்து நிக்குது. நிறைய ஆராய்ச்சிகள் நீங்க ஒரு 100 விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ண கிட்டத்தட்ட ஒரு 80 இடங்கள்ல கடைசியில நீங்க ஆராய்ச்சி தூங்கும் போது இது வரும்னு தெரியாது உங்களுக்கு. ஆனா ஏதோ ஒரு விதத்துல அது பை வந்து உட்காந்துக்குது விடையில. அப்ப அது எப்படி அது வருது, ஏன் வருது அப்படின்னா, ஏன்னா அது எல்லா இடத்துலயும் அதோடைய தேவை இருக்கிறதுனால ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். இது நிறைய விஞ்ஞானிகளுக்கு இன்னைக்குமே அது புரியல. அப்ப அதனால என்ன ஆகுதுன்னா பையுடைய மதிப்பையோ இல்ல சிறப்பையோ நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது, அதை தடுக்க முடியாது நம்மளால. அது மிகப்பெரிய ஆச்சரியம் தான். இன்னைக்குமே பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தான். அந்த மற்ற எண்களும் இருக்கு முக்கியம்தான், ஆனா இந்த அளவுக்கு வந்து எதிர்பாராத இடங்கள்ல இவ்வளவு தடவை அது வராது. அதுதான் பையுடைய சிறப்பு. அதனாலதான் அந்த மாதிரி உலகத்தையே கட்டமைக்கக்கூடிய வல்லமை பெற்றதுனாலதான் நம்ம பை தினம் அப்படிங்கறத ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 14 நம்ம கொண்டாடுறோம். இதுல தற்செயலா பாத்தீங்கன்னா அன்னைக்கு மிகப்பெரிய அறிவியலாளராக இருந்தக்கூடிய சென்ற நூற்றாண்டின் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய பிறந்த நாளும் கூட அன்னைக்கு.
ஐயா, அன்றாட வாழ்க்கையில இந்த பை இதனுடைய மதிப்பை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துறோம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
பயன்பாடுன்னு பாத்தீங்கன்னா பைக்கு பழைய காலத்துல நான் சொன்ன மாதிரி கட்டிடக்கலை, அப்புறம் இந்த செயற்கை கோள்கள் நிலைநிறுத்துறதுக்கு, இது அறிவியல் துறையில ரொம்ப டெக்னிக்கலான விஷயங்கள். சாதாரணமா பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்டரியில இந்த கலன் எல்லாம் சூடுபடுத்துறாங்க, ஃபர்னேஷன் சொல்லுவோம் இல்லையா, கெமிஸ்ட்ரி கெமிக்கல் ஃபேக்டரியில, அதுல சில இடங்கள்ல பையுடைய தேவை பயன்படுது, பை யூஸ் பண்றாங்க. அதாவது கொதி கலன்ல அது எவ்வளவு தூரம் சூடாகணும், ஒவ்வொரு தனிமங்களுக்கும் இருக்கிற அந்த வெப்பநிலையை பொறுத்து அது வரும். ஸோ அங்க அந்த கணக்கு எடுக்கு. இப்போ நம்ம எந்த பொருளை யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் கொதி கலன் நம்ம சூடுபடுத்தணும். ரொம்ப அதிகமாகவும் பண்ணக்கூடாது, குறைவாகவும் பண்ணக்கூடாது. அதனால அந்த மாதிரி அந்த வெப்பநிலையை நிர்ணயிக்கிறதுக்கு பை தேவைப்படும். அந்த மாதிரி இந்த ஹீலியம் மாதிரி சில அணுக்கருக்கள் எல்லாம் விளக்கறதுக்கு பை தேவைப்படுது. இதான், பட் எல்லா அணுக்கருக்கும் தேவைப்படாது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வடிவமைப்பு இருக்கக்கூடிய அணுக்கருவை விளக்கறதுக்கு பயன்படும். இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா குவாண்டம் இயற்பியல்ல ஐஏசி பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு 2-3 ஆராய்ச்சியாளர்கள் தற்செயல அவங்க ஏதோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க, ஆய்வு நடத்திருக்காங்க. அதுல ஒரு சூத்திரத்தை தற்செயலா கண்டுபிடிச்சாங்க. அதாவது ஒரு ஃபார்முலா வருது, அந்த ஃபார்முலா என்னன்னு முதல்ல தெரியல, ஆனா கடைசியில அதை பார்க்கும்போது அவங்க அந்த ஆய்வு முடிக்கும் போது பார்த்தா அது ஒரு புது சூத்திரமா வருது. அது ஒரு மிகப்பெரிய நியூஸா எல்லாருக்கும் பரவிச்சு இப்ப இணையதளத்துல கூட நீங்க போய் பார்க்கலாம். அது புது ஃபார்முலா வந்தது. இதுதான் இப்ப பை என்னன்னா காலப்போக்குல நம்மள அது ஆச்சரியப்படுத்திட்டேதான் இருக்கு. அதோடைய முழுமையான இது இன்னும் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. எங்க எப்படி வரும், எந்த ஆராய்ச்சியில பை வந்து நிற்கும், வெளிப்படும், எங்க தேவைப்படும் அப்படிங்கிறது இன்னும் கூட நம்ம முழுசா தெரிஞ்சுக்க முடியல. ஆனா உண்மை என்ன அப்படின்னா நிறைய இடங்கள்ல பை தோன்றதுதான் ஆச்சரியம்.
ஐயா, இந்த பை மீது தங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு ஆர்வம், ஒரு விருப்பம் எப்படி ஏற்பட்டது, இந்த எண்ணை குறித்து ஆராயணும் அப்படின்னு அந்த அளவுக்கு அந்த எண்ல ஒரு தாக்கம் ஏற்பட அந்த எண் எந்த அளவுக்கு ஒரு மற்ற குறியீடுகளோட ஒரு வேறுபாட்டா உங்களுடைய பார்வையா நீங்க பாக்குறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
அதாவது பையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி சின்ன கிளாஸ்ல இருந்தே நம்ம படிக்கும் போது அதிகமான இடங்கள்ல பை நம்ம பயன்படுத்தணும், எல்லா கணக்குலயும் பை யூஸ் பண்ணுவோம். ஒரு மாணவனா நான் பார்க்கும்போது இந்த பை என்ன, பை என்னன்னு ஒரு தேடல் இருந்தது. ஏன்னா எல்லா ஃபார்முலாலையும் வருது இது, இது அப்ப என்னதான், இதுக்கு என்ன மர்மம் என்ன அப்படின்னு ஒரு தேடல் இருந்தது. அது நாளடைவுல நான் கல்லூரியில படிக்கும் போது இல்ல முதுநிலை படிப்பு அப்புறம் ஆராய்ச்சி இதெல்லாம் பண்ணும்போது அதனுடைய தாக்கம் அதிகமா இருந்தது. அப்பவுமே முழுசா தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கணித மேதைகளுடைய படைப்புகள் எல்லாம் நான் ஓரளவுக்கு மேல வந்த பிறகு நான் படிக்கும்போது அவங்களுடைய அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே பைய பயன்படுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு ஆயிலர், ஜெகோபி, ராமானுஜன், இந்த மாதிரி கவுஸ், இந்த மாதிரி மிகப்பெரிய மேதைகள்ல கூட ஒரு ஒர்க்ல கூட 50% பையோடைய பயன்பாடு இருக்கு. அப்ப அந்த மாதிரி மேதைகள் கிட்டத்தட்ட 2-3 நூற்றாண்டு முன்னாடி வாழ்ந்தவங்க கூட பைய விடல இல்லையா. அப்ப அப்ப இந்த எண்ணுக்கு ஏதோ ஒரு உண்மையான சிறப்பு இருக்கு அப்படிங்கறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா அதை தெரிஞ்சுக்கும் போது எனக்கு பிரமிப்பும் ஆச்சரியமும் கூடுதலாதான் ஆயிட்டே இருக்க தவிர ஒரு நாளும் அது குறையல, இல்ல இது பண்ண முடியல, என்னால வெளியில வர முடியல அந்த ஆச்சரியத்துல. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆச்சரியம் எனக்கு இருக்கதான் செய்யுது. இதை முன்னிட்டுதான் நாங்க எங்க அமைப்பு இந்த கணித பரப்புதலுக்கு ஒரு அமைப்பு நடத்தணும் அப்படிங்கும் போது அதுக்கு பெயர் சூட்டணும், என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ரொம்ப பிரமிச்ச இந்த பை அப்படிங்கறனால அந்த பை கணிதம் பண்றோம்னே அந்த நம்பரையே அந்த பேரா வச்சுட்டோம் நாங்க. அதுதான் அதோடைய அந்த தாக்கத்துடைய விளைவு தான் அது. ஏன்னா அந்த நம்பர் அவ்வளவு முக்கியத்துவமும் சிறப்பு தன்மையும் இருக்கிறதுனால அதுதான் அது என்ன ரொம்ப கவர்ந்த எண். இன்ஃபேக்ட் கணிதத்திலே பாத்தீங்கன்னா மெய் எண்களுடைய பிரிவுல தான் பை வரும். அந்த மிக மிக முக்கியமான மெய்யன் எது அப்படின்னு நீங்க கணிதவியலாளர்கிட்ட கேட்டீங்கன்னா பை தான் சொல்லும். ஸோ பை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான எண்ணா பார்க்குறோம். அதனாலதான் அது எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ரெண்டாவது நிறைய மர்மங்களும் இருக்கு பையில, அதுவும் ஒரு இன்னொரு காரணம். ஏன்னா நீங்க எப்பவுமே நீங்க சின்ன வயசுல கூட பாத்தீங்கன்னா நிறைய சாதாரண பழமொழி கதைகள் விடுகதைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் நேரம் கேட்போம், அதே மாடல்ல வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு மேல அழுத்து படைச்சப்போ அப்படின்னு விட்டுடுவோம். இதே மாதிரிதானே இருக்கு நான் கேட்டிருக்கேனே அப்படின்னு ஒரே ஜேர்னல்ல இருந்தா நம்மளுக்கு அது சுவாரஸ்யம் இருக்காது. ஆனா ஒவ்வொரு முறையும் எதிர்பாராத இடத்துல வெவ்வேறு வடிவத்துல தோன்றி அதோடைய மர்மத்தை நிலைநாட்டே இருக்கும்போது அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, இது எங்க வரும், நெக்ஸ்ட் எங்க வரும் அப்படின்னு ஒரு இந்த துப்பரியும் கதை மாதிரி, ஷெர்லாக் ஹோம்ஸ் கதை மாதிரி, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறாரு, எங்க போக போறாரு, என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு தேடல் நம்மளுக்கு இருக்கும் பாருங்க, அது பை ரொம்பவே கொடுக்கும். அது அதனாலதான் அது மிகப்பெரிய ஒரு இதா பாக்குறோம் நம்ம.
ஐயா, இப்ப பை அப்படிங்கிற மதிப்பீட்டை அல்லது பை அப்படிங்கிற குறியீட யாரு கண்டறிஞ்சாங்க, எந்த நாட்டில் இந்த பை அப்படிங்கிற குறியீடு எந்த வருடத்தில் கண்டறியப்பட்டது, எப்போதிலிருந்து நம்ம இந்த கணிதத்தில் பையை பயன்படுத்த ஆரம்பித்தோம், அதை பற்றின வரலாற்று பின்னணி ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க ஐயா.
நிச்சயமா இருக்கு. அதாவது முத முதல்ல பாத்தீங்கன்னா ஆர்கிமிடிஸ் காலத்துல 2200 வருஷம் 3000 ஆண்டுகள் நான் சொன்ன மாதிரி எகிப்தியர்கள் பிரமிடு கட்டுறது கிட்டத்தட்ட 4000 வருஷம் கிட்ட, 3800 ஆண்டுகள் அப்படி கிட்டத்தட்ட அந்த காலகட்டம் இன்னில இருந்து. அப்ப பாத்தீங்கன்னா 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடில இருந்து பையோட பயன்பாடு வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த பையங்கிற குறியீடு அன்னைக்கு கிடையாது. ஒவ்வொரு குடியினரும் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஏத்த குறியீட போட்டுக்கிட்டாங்க. இன்னும் கேட்டீங்கன்னா 1700 காலகட்டம் வரைக்கும் பையோட குறியீடு இன்னைக்கு நம்ம போடுற மாதிரி இல்லை. இப்போ 1706 வில்லியம் ஜோன்ஸ் அப்படின்னு ஸ்காட்லாந்து கணித அறிஞர் வந்து பை அப்படின்னு இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய குறியீடு போட்டார். அதுக்கு முன்னாடிலாம் பை ஆர்கிமிடிஸோ ஆயிலரோ என்ன பண்ணாங்கன்னா பி அப்படிங்கிற குறியீடு போட்டாங்க. நம்ம ஸ்மால் பி போடுறோம் இல்லைங்களா, அந்த குறியீடை போட்டாங்க பைக்கு. ஏன்னா அது எதுக்கு அப்படின்னா சுற்றளவுக்கு பெரிமீட்டர்னு சொல்லுவோம். அப்போ அந்த பெரிமீட்டரை சார்ந்து பை வர்றதுனால அவங்க பி அப்படிங்கிற குறியீட போட்டிருக்காங்க. அது அப்படிதான் எல்லாருமே எழுதினாங்க. அந்த வில்லியம் ஜோன்ஸ் வந்து என்ன பண்ணாருன்னா 1706 இந்த குறியீட நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு அவரு ஒரு ஒர்க்ல சொல்றாரு. ஆனா அப்பயுமே யாருக்கும் அது தெரியல. ஏன்னா வில்லியம் ஜோன்ஸ் வந்து மிகப்பெரிய மேதை எல்லாம் கிடையாது, ஒரு சாதாரண அறிஞர் தான், அவருடைய ஒர்க்கு பிரபலம் ஆகலை. அதனால அதுக்கப்புறமும் கூட 20-30 ஆண்டுகளுக்கு அது யாருக்கும் பயன்படுத்தல, அது அப்படியேதான் இருந்தது. அப்புறம் ஆயிலர் காலத்துல வந்து அவர் என்ன பண்ணாருன்னா மிகப்பெரிய ஜாம்பவான், அதாவது இன்னைக்கு வரைக்கும் கூட கணிதத்துல அதிக பங்களிப்பு ஏற்படுத்தின மேதை யாருன்னு கேட்டீங்கன்னா ஆயிலர் தான். ஆயிலர் என்ன பண்றாரு, அவரு வந்து வில்லியம் ஜோன்ஸோட ஒர்க்கை பார்க்கும்போது இந்த சிம்பிள் பிடிச்சு போயிடுது, இந்த குறியீடு, ஓ இது நல்லா இருக்கே, இது நம்ம பீன் போடுறதுக்கு பதிலா இதை பயன்படுத்தினா இன்னும் சிறப்பா இருக்கும் போல இருக்கே. அது கிரேக்க இதுதான், லெட்டர் தான், எப்படி நம்ம ஆங்கில லெட்டர்ல சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி, அது ஒரு கிரேக்க ஆல்பபெட் அது பை அப்படிங்கிறது. இதை பயன்படுத்தா இன்னும் சிறப்பா இருக்கும்னு ஆயிலர் நினைச்ச பிறகு அவர் ஒர்க்ல அதை குறிப்பிடுறாரு. இந்த மாதிரி நான் இதுக்கப்புறம் நான் எழுதுற ஒர்க்ல எல்லாம் இதை போட்டா பை அப்படிங்கிறது அர்த்தம், இதை நீங்க எல்லாரும் பயன்படுத்துங்க அப்படின்னு அறிவுரை சொல்லி அவருடைய ஒர்க்லயும் அதை சேர்த்துக்கிறாரு. ஆயிலர் வந்து அந்த காலத்துல நான் சொன்ன மாதிரி மிகப்பெரிய மேதையா இருந்ததுனால அவர் ஒர்க்கு தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்க பின்னாடி வந்தவங்க எல்லாம். அதனால கணிதத்துறை அப்படியாது, ஆயிலர் சொன்னா வேற யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அவர் சொன்னா சொன்னதுதான். ஸோ அதனால அவர் அந்த காலத்துல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மாதிரி அவர் அவர் சொல்லிட்டா மீதி பேர் அக்செப்ட் பண்ணிப்பான். ஸோ அதனால அப்படியே அதுக்கப்புறம் அது புழக்கத்துல வந்து அது அப்படியே இன்னைக்கு பயன்பாடு வரைக்கும் இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த பை குறியீட அபிஷியலா அறிமுகப்படுத்தின பெருமை வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிற அறிஞருக்கு தான் போவோம். அதுக்கு முன்னாடியும் பயன்பட்டிருக்காங்க, ஆனால் வெவ்வேறு குறியீடுல அதை பயன்படுத்தியிருக்காங்க. இதுதான் வரலாற்று பின்னணி பைக்கு.
ஐயா, இந்த பையினுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பை பயன்படுத்துவதற்கு முன்னாடி இந்த கணிதத்தினுடைய கட்டமைப்புகள் அதனுடைய மதிப்பீடுகள் எப்படி இருந்தது, பை வந்ததுக்கு பின்னாடி அந்த கணிதத்தினுடைய குறியீட்டை பயன்படுத்தும் பொழுது அந்த கணக்கீடுகள் எளிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க ஐயா, பை கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு முன்பு கணிதத்தோட நிலை எப்படி இருந்தது, பைக்கு பின்னாடி அதனுடைய பயன்பாடு எப்படி இருக்குது, அதை பத்தி கொஞ்சம்.
பை எப்ப தோன்றுச்சு அப்படிங்கிற காலத்தை உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படி பைக்கு மட்டும் இல்ல, இப்ப நம்பர் ஒன்னு எப்ப சார் வந்தது, நம்பர் ரெண்டு எப்ப பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க, நம்பர் பத்து நம்ம பத்தடி மானம் எப்ப பயன்படுத்த ஆரம்பிச்சோம், இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் உறுதியான விடையே சொல்ல முடியாது. இன்னொன்னு இதே மாதிரி ஜீரோ யார் கண்டுபிடிச்சா, பூஜ்யத்தை எந்த எப்ப உருவானது, எப்ப யாரு கண்டுபிடிச்சு கொடுத்தா அப்படின்லாம் கேட்டா அது காலப்போக்கில் எப்படி மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்காங்க, அது மாதிரி எண்களுக்கும் அந்த பரிணாம வளர்ச்சி இருந்திருக்கு. குடியினருக்கு எப்படி பரிணாம வளர்ச்சி இருக்கோ எண்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கும் பரிணாம வளர்ச்சி இருக்கதா செய்யுது. அதனால ஜீரோவா இருக்கட்டும், பையா இருக்கட்டும், நம்பர் ஒன்னு ரெண்டு இந்த மாதிரி எந்த நம்பர் ஆகினாலும் இருக்கட்டும், அது எந்த ஆண்டு குறிப்பிட்டு இவரால் கண்டுபிடிக்கப்பட்டது இதாலதான் வந்ததுன்னு நம்மளால உறுதியா இன்னைக்கு வரைக்கும் யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அது காலப்போக்கில் தேவைக்கு ஏற்ற கண்டுபிடிப்பு வரும்போது பை வந்துடும். பையுடைய சிறப்பு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். என்னன்னா தேவைக்கு அது பயன்படுறதுனால அதை யாரும் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத விட அதுவே தானா அது வெளிப்படுத்திக்கிச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். நீங்க கேட்ட கேள்விக்கு விட என்னன்னா பைக்கு முன்னாடி அப்படிங்கிற காலமே நமக்கு தெரியாது. ஏன்னா என்ன தெரிஞ்ச வரைக்கும் எப்ப மனிதன் யோசிக்க ஆரம்பிச்சானோ அப்பயே பை வந்திருக்கும். எப்ப அவனுக்கு ஒரு வீடு கட்டணும், இந்த மாதிரி வட்ட வடிவுல இருந்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரி அலங்கார பொருட்கள் இருக்கணும், எப்ப அழகு தன்மை அவன் பாக்குறானோ, எப்ப அந்த சமச்சீர் தன்மையை பாக்குறானோ அப்பயே அங்க பை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆனா பையுடைய மதிப்பு தெரிஞ்சிருக்காரு நிச்சயமா. அப்போ பை மதிப்பு தெரியாம தோராயமா அவன் பண்ணும்போது தோராய முடிவுகள் தான் கிடைக்கும். இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய பையுடைய மிக சரியான மதிப்பு தெரிஞ்சா இன்னைக்கு நம்ம துல்லியமா இருக்கலாம். இதுதான் நம்ம முன்னாடியே சொன்னேன், நீங்க செயற்கைக்கோள் பை பயன்படுத்தாமையும் விடலாம், அதுக்கு டெக்னாலஜி இருக்கு, பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா விட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அதோடைய காலம் வந்து கம்மியா தான் இருக்கும், அதுக்கு கூடிய விரைவிலே சீக்கிரம் விழுந்துரும். அப்ப நீங்க அதுக்கு பண்ணின பொருள் செலவு அந்த செலவிட்ட நேரம் எல்லாமே வீணா போயிடும். அப்போ உங்களுக்கு அந்த சிறப்பான முடிவு வேணும்னா இன்னைக்கு அதோட உண்மையான மதிப்பு அதிக அளவு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ காலப்போக்கில் மனிதர்கள் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு நிறைய புரிதல் வந்ததோ அதே மாதிரி பையும் தன்னை அதிகமாக வெளிப்படுத்திக்க ஆரம்பிச்சுது, அதோடைய மதிப்பு நமக்கு கூடுதலாக தெரிய வந்துட்டே இருந்தது. உங்களுக்கு இன்னும் சரியா சொல்லணும்னா ஆர்கிமிடிஸ் காலத்துல 2200 வருஷம் முன்னாடி பையுடைய உண்மையான மதிப்பு 2.0 வரைக்கும் தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 3-4 நூற்றாண்டு 5 நூற்றாண்டு வரைக்கும் 6 வரைக்கும் தான் பையோட மதிப்பு தெரியும். ஆரியபட்டர் 3 பையோட வேல்யூ கொடுத்தார். அப்புறம் சைனால கியூ அப்படிங்கிற ஒரு மேத்தமேட்டிஷியன் 6 வரைக்கும் கொடுத்தார் பையோட மதிப்பை. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1000 வரைக்கும் அந்த 6 மேல யாருக்குமே சரியா தெரியல, அதை இம்ப்ரூவ் பண்ண முடியல. அந்த 6 தான் ரெக்கார்டா இருந்தது. அதுக்கப்புறம் பின்னாடி வந்தக்கூடிய நிறைய இந்தியாவில் இருந்தக்கூடிய மேதைகள் மற்ற நாட்டு மேதைகள்லாம் புது புது சூத்திரங்கள்லாம் கண்டுபிடிக்க என்ன ஆச்சு, கேரளா ஸ்கூல் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ்ல 4-5 பேர் இருந்தாங்க, மாதவா அந்த மாதிரி அறிஞர்கள்லாம் பையோட மதிப்புக்கு அதிகமான தசம புள்ளி கொடுத்தாங்க. ஆனா அதுக்கு அதோடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்தது நியூட்டன் லீப்னிட்ஸ் அப்படிங்கிற, அதாவது நுண்கணிதம் கண்டுபிடிக்கும் போது பைக்கு ஒரு புதிய மிகப்பெரிய வளர்ச்சி கிடைச்சிது. அதுக்கப்புறம் வந்த அறிஞர்கள்லாம் ஆயிலர் மாதிரி அறிஞர்கள்லாம் நிறைய பை சார்ந்து நிறைய ஃபார்முலாஸ் கொடுத்தாங்க. இன்னைக்கு பையோடைய மதிப்பு எவ்வளோ, தசம புள்ளிகள் எவ்வளோ அப்படின்னா 202 trillion மதிப்புகள், அதாவது 100,000,000,000,000 202,00,000,000,000,000 தசம புள்ளிகளுக்கு இன்னைக்கு நமக்கு தெரியும். இப்ப இருக்கிற ரெக்கார்ட் படி தட்சமே இருக்கக்கூடிய இதுபடி எதுக்கு சார் இவ்வளோ தூரம், அதாவது எப்படின்னா 202 போட்டுட்டு நீங்க 100,000,000,000,000 பாருங்க, அப்ப அதுக்கப்புறம் 12 வரும் ட்ரில்லியன்னா. அப்ப அவ்வளவு தசம புள்ளிகளுக்கு 3 அப்புறமா புள்ளி வச்சிங்கன்னா அவ்வளவு தசம இலக்கங்களுக்கு இன்னைக்கு பையோட மதிப்பு நமக்கு தெரியும். இவ்வளவு துல்லியமா தெரிஞ்சதுனால நமக்கு முடிவுகள் ரொம்ப துல்லியமா இருக்கும். பையோட மதிப்பு தெரியாம கூட நீங்க எல்லா விஷயமும் பண்ணலாம். நான் எப்பவுமே சொல்றேன், கணிதம் தெரியாம ஒரு விஷயம் பண்றதுக்கும் கணிதம் தெரிஞ்சு பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கணிதம் தெரியாம நீங்க பண்ணும்போது உங்க முடிவு பெஸ்டா இருக்கும்னு அவசியம் கிடையாது. நீங்க சொல்றக்கூடிய அந்த விடை வந்து மிக சரியா போடணும்னு சொல்ல முடியாது, ரேண்டமா தான் இருக்கும். ஆனா கணிதம் தெரிஞ்சு நீங்க ஒரு விடையை சொன்னீங்கன்னா ரொம்ப துல்லியமா இருக்கும், அந்த தேவைக்கு பொருத்தமான விடையா இருக்கும். அதுதான் பையுடைய முக்கியத்துவம். ஸோ இன்னைக்கு கண்டுபிடிக்கக்கூடிய இந்த மாடர்ன் வேல்யூஸ் எல்லாம் வந்து மிக 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 துல்லியமான முடிவுகளை கொடுக்கறதுக்கு கண்டிப்பா பயன்படும்.
ஐயா, இன்னைக்கு பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகங்கள்ல இந்த கணிதத்துல நடக்கக்கூடிய பல்வேறு ஆராய்ச்சிக்கும், இந்த கணிதத்துல ஆராய்ச்சி செய்யக்கூடிய உயர்கல்வி மாணவர்களுக்கும் அவங்களுடைய ஆய்வுல பை எந்த அளவு பயன்படுத்தக்க ஒரு கணித குறியீடா செயல்பட்டு வருது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
உண்மையை சொல்ல போனா இன்னைக்கு நடத்தக்கூடிய ஆய்வுகள்ல பை தேவைப்படாது. அதாவது பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு 2-3 நூற்றாண்டுக்கு முன்னாடிதான் பையுடைய ஆராய்ச்சி நிலையில இருந்தது. ஆனா இன்னைக்கு பை சார்ந்து இல்ல, ஆனா நம்ம எடுக்கக்கூடிய நிறைய புது புது சூத்திரங்கள் கண்டுபிடிக்கிறாங்க, அதுல பை வெளிப்படுது. அது பையுடைய சிறப்பு. நான் திருப்பி திருப்பி சொல்றது என்னன்னா, நம்ம பைக்காக ஃபார்முலான்னு போட மாட்டோம், வேற ஏதாவது ஒரு இது பண்ணுவோம், அதுல பை வந்து உட்காந்துக்கும், அதுவா அதை வெளிப்படுத்திக்கும். அதுதான் ரொம்ப இது. எனக்கு தெரிஞ்ச அளவுல இன்னைக்கு என்ன இல்லை, பைக்காக தனியா யாரும் ஆராய்ச்சியோ இல்ல அது வரணுங்கிறதுக்காக எதுவும் பண்ணல. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, நவீன காலத்துல நிறைய இந்த இப்ப அதிவேக கணினிகள் செயல்பாடுகள் இருக்கிறதுனால ப்ராசஸர் ஸ்பீடு அதிகமா இருக்கனால எப்பவும் இல்லாத அதிவேக கணினிலாம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஏஐ அப்படிங்கிற முன்னறிவு இதை வச்சுக்கிட்டு, அந்த செயல்பாடை வச்சுக்கிட்டு புது புது ஃபார்முலாஸ் அதுவே கிரியேட் பண்ணி கொடுக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு எனக்கு இந்த மாதிரி இந்த எண்கள்லாம் இருந்தால் மாதிரி ஒரு பை ஃபார்முலா வேணும் அப்படின்னு அதுக்கு நீங்கள் ஒரு கட்டளை இட்டால் அந்த கட்டளைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபார்முலா கொண்டு வந்து கொடுத்துருக்கு. இஸ்ரேலில் இப்போ ராமானுஜன் மிஷின் அப்படின்னு ஒரு ஒரு இயந்திரம் இருக்குது, அந்த இயந்திரத்தில் இதெல்லாம் பற்றி பண்ணியிருக்காங்க. அப்போ அது புது புது ஃபார்முலா பை சார்ந்து கொடுக்குது, அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு பைக்காக ஆராய்ச்சி பண்ணுறதை விட ஆராய்ச்சி பண்ணும்போது பை வந்துடுது அப்படிங்கறதான் உண்மை.
இந்த வருட பை தினத்துக்கான தீம் கருப்பொருள் என்னங்கய்யா?
கருப்பொருள் இந்த ஆண்டு மட்டும் இல்லை சார், எப்பயுமே பையின் வெளிப்பாடு பயன்பாடு தான் கருப்பொருளாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இப்போ போன வருடம் வந்து பை தினத்து அன்னைக்கு அந்த குவாண்டம் இயற்பியல கண்டுபிடிச்ச சூத்திரம் நமக்கு தெரியாது. அப்போ வந்து நமக்கு 105 trillion பிளேசஸ் தான் தெரியும், இப்போ 202 நான் சொன்னேன், இப்போ அதை விட அதிகமாயிருக்கு. ஏன்னா இந்த ரெக்கார்டு வந்து போன ஜூலை மாதம் கிடைச்சது, போன வருடம் ஜூலை மாதத்தில் கண்டுபிடிச்சாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்துலையும் மேபி அடுத்த பை தினத்து அன்னைக்கு அடுத்த ஆண்டு இன்னும் நமக்கு அதிகமான மதிப்பு தசம இலக்கங்கள் மதிப்பு தெரியும். புது புது துறைகளில் பை எங்கே வெளிப்பட்டிருக்கு, எங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ தீம் என்ன அப்படின்னா, பை தினத்தோட இது என்னன்னா ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம பழைய காலத்துலலாம் அந்த இறை வழிபாடு வச்சு ஒரு நம்ம பொங்கலுக்கெல்லாம் இருக்கும்போது சூரிய பகவானுக்கு இது பண்ணுறோம் படைக்கிறோம் அப்படின்போது கடவுளுக்கு படைக்கிறோம் அப்படின்னு, ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் கண்ணுக்கு தெரியாத உங்களுக்கு உங்களுடைய உழவு தொழிலுக்கோ உங்களுடைய மற்ற தொழிலுக்கோ உங்களை காக்கிறதுக்கோ எதோ உதவி பண்ணுறாங்க, அவங்களுக்கு நன்றி கடனாக நம்ம செய்கிறோம் அந்த வழிபாடு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் வழிபாடுகள்லாம். அந்த மாதிரி பை தினத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு வழிபாடு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, பை நமக்கு தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் பல விதத்தில் நமக்கு உதவி பண்ணியிருக்கு, பல விதத்தில் நமக்கு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால நம்ம அதுக்கு நன்றி கடன் தான் அன்னைக்கு நம்ம பண்ணோம். ஸோ தீம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மட்டும் இல்லை, எல்லா பை தினத்தன்னைக்குமே அதோடைய வெளிப்பாடுகளை புதுசு புதுசாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த ஆண்டு வரைக்கும் உள்ள தெரிஞ்சது, அடுத்த ஆண்டு என்ன, ஸோ நியூ டிஸ்கவரிஸ் அண்ட் நியூ இன்சைட்ஸ், இதுதான் தீம் ஆக்சுவலாக. பையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பண்ணின ஆய்வுகள்லையோ இல்லை பொதுவாக கணிதத்துறையில் பார்த்தீங்கன்னா, பையுடைய ஹீரோவை யாரை பார்ப்போம்னா ராமானுஜனை பார்ப்போம். இது கட்டாயம் பதிவு பண்ண வேண்டிய கருத்துனால தான் நானாக சொன்னேன். இதை நம்ம இந்திய கணித மேதை சீனிவாச ராமானுஜன் அளவுக்கு பைய மனசளவில் யோசிச்சு, ஏன் ராமானுஜன் இதில் ரொம்ப முக்கியம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மேதைகள் பல லட்சக்கோடி மதிப்புகளுக்கு தசமலுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னு நான் சொன்னேன். ஆனா அவங்க எல்லாருமே கணினியை பயன்படுத்தி தான் பண்ணினாங்க. ஆனா சீனிவாச ராமானுஜன் என்ன பண்ணார், 1914 கிட்டத்தட்ட ஒரு 111 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை எழுதினார். அந்த ஆராய்ச்சி கட்டுரையுடைய பேரு மாடுலர் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் அப்ராக்சிமேஷன்ஸ் டு பை அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி கட்டுரை, ஆய்வு கட்டுரை. அதுல கிட்டத்தட்ட 30 சூத்திரங்கள் கொடுத்திருந்தார் பைக்கு. அதுல 30வது சூத்திரம் வந்து எல்லாமே அந்த அந்த ஆய்வு கட்டுரை ஃபுல்லாவே பைக்கு பத்தி தான் ஃபார்முலாஸ் இருக்கும், ஒவ்வொன்றும் ஒரு ஒரு சிறப்பு இருக்கும். அதுல கடைசி ஃபார்முலா பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த காலத்துல 1985 தான் அது கணினியில போட்டு பாக்குறாங்க. அது வரைக்கும் அது என்னன்னு புரிய மாட்டேங்குது யாருக்கும், என்ன எவ்வளவு சிறப்புன்னு தெரியல. அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் எல்லாம் ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் அமெரிக்கால இவருடைய அந்த அந்த சூத்திரத்தை போட்டு பார்த்தாங்க, உள்ளீடா கொடுத்தாங்க. அது கிட்டத்தட்ட 17.5 மில்லியன் இலக்கங்கள் அளவுக்கு கிடைச்சது. அதுதான் முதன் முதல்ல அத்தனை தசம இலக்கங்களுக்கு பையோடு மதிப்பு வெளியிட்ட ஒரு சாதனை. அது வரைக்கும் 1000 கணக்கில் தான் நமக்கு அந்த பையோடு வேல்யூ தெரியும். ஆனா கிட்டத்தட்ட 10 லட்சம் இல்ல மில்லியன் கணக்குல எல்லாம் போனதுங்கிறது அது அது இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, கம்ப்யூட்டர் அவ்வளவு தூரம் கொடுத்துருக்கு, ஆனா இவர் எழுதின காலத்துல கால்குலேட்டர் கம்ப்யூட்டர் கூட கிடையாது. ராமானுஜன் எழுதினப்ப அவருக்கு எந்த ஒரு உபகரணமும் கிடையாது கையில. அப்போ ஒரு வெறும் அந்த மனத அளவுல அவருடைய யோசனையில அவருடைய திங்கிங்ல எப்படி இந்த அளவுக்கு துல்லியமா ஒரு மிக சிறப்பான ஒரு சூத்திரத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே விடை தெரியாத ஒரு மர்மமா தான் இருக்கு. அதனால கணித உலகத்துல நம்ம என்ன சொல்லுவோம்னா, பை அப்படின்னு சொல்லிட்டாலே ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுப்போம், ஒன்னு ஆயிலர் இன்னொன்னு ராமானுஜம். சோ இவங்க ரெண்டு பேருமே பையின் கதாநாயகர்களை நாங்க பாக்குறோம். குறிப்பிட்டு சொன்னா பைக்கு அதிகமான தசம இலக்கங்கள் கொடுத்து இன்னைக்கு அதிகபட்ச மதிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு அடித்தளமா அமைஞ்சது ராமானுஜன் தான். சோ அந்த விதத்துல ராமானுஜன் ஹீரோவா நம்ம பையோட ஹீரோவா பாக்கிறோம்.
ஐயா, இன்றைய பை தினத்துல கணிதத்துல பை எப்படி எல்லாம் பயன்படுது, அதனுடைய சிறப்புகள் என்ன, ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இன்னைய வரைக்கும் அதனுடைய பயன்பாடுகள் இன்னும் எப்படியெல்லாம் பயன்படும் அப்படிங்கறத குறித்து மிக அரிதான தகவல்களை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் உலக பை தின வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
எனக்கும் புதுவை பண்பலையில நான் நிறைய நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்கி இருக்கேன். புதுவை பண்பலை மிக சிறப்பான பணிகளை ஆற்றிட்டு வருது. இதை கேட்கக்கூடிய மாணவர்களும் ஆசிரியர்களும் பையை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் நீங்களும் கண்டுபிடிக்கலாம். எதிர்காலத்துல எல்லாரும் இதை கேட்கக்கூடிய அனைவரும் சிறப்பாக வாழ்த்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
நேர்களே, இதுவரை கணித மாறிலி பை வரலாறும் பயன்பாடுகளும் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை தெளிவாக வழங்கிய முனைவர் ஆர் சிவராமன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 00 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். இது போன்ற பயனுள்ள பல்வேறு வகையான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.